லௌடேட்டூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்பு நேயர்களே, இன்றைய நம் நிகழ்ச்சியில் மகிழ்வின் மந்திரம், நேர்காணல் மற்றும் செய்திகளை வழங்குகின்றோம். மகிழ்வின் மந்திரம் திருமண விழாவை எளிய முறையில் நடத்த அழைப்பு. அன்பின் மகிழ்வு திருத்துது அறிவுரை மடலில் மேய்ப்பு பணி சார்ந்த ஒரு சில கண்ணோட்டங்கள் என்ற தலைப்பில் திருமண விழாவுக்கு தயாரிப்பு என்ற பகுதியின் முதல் இரு பத்திகளில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பதிவு செய்துள்ள கருத்துக்களின் சுருக்கம். திருமண அழைப்புதல்கள், ஆடைகள், விருந்து இவ்வாறு இடம்பெறும் குறுகிய கால திருமண விழா தயாரிப்புகள் பணத்தை மட்டுமல்ல சக்தியையும் மகிழ்ச்சியையுமே உறிஞ்சிவிடுகின்றன. இதனால் தம்பதியரும் திருமண நிகழ்வுக்கு வரும்போது வாழ்க்கையில் தாங்கள் மேற்கொள்ளவிருக்கும் மாபெரும் படியில் கவனம் செலுத்துவது மற்றும் அதற்கு தயாராக இருப்பதை காட்டிலும் மிகவும் களைத்து காணப்படுவர். மேலும் ஆடம்பரமான திருமண கொண்டாட்டம் பற்றி கவலைப்படுவது சட்டமுறையான திருமண பிணைப்பை ஒரு விதத்தில் பாதிக்கின்றது. இந்த இடத்தில் தம்பதியருக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களது திருமண கொண்டாட்டத்தை வித்தியாசமானதாக அமைக்க துணிவு கொள்ளுங்கள். நுகர்வு சமுதாயம் மற்றும் வெற்று வெளி தோற்றங்களில் சிக்கிக் கொள்ளாதிருங்கள். நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் அன்பும் இறையருளால் வலிமைப்படுத்தப்படுதல் மற்றும் புனிதப்படுத்தப்படுதலுமே முக்கியம். அனைத்திற்கும் மேலாக அன்பு முதலிடம் வகிக்கும் ஆரவாரமற்ற மற்றும் எளிமையான கொண்டாட்டத்தை நடத்துவதற்கு உங்களால் இயலும். திருமண கொண்டாட்டத்தில் இத்தகைய முறைகளை புதுமண தம்பதியர் தேர்ந்து கொள்ள மெய்ப்பு பணியாளர்களும் அத்தம்பதியர் சார்ந்துள்ள சமுதாயம் முழுவதும் உதவி செய்ய முடியும். மேலும் தம்பதியர் திருமணத்திற்கு தயாரிக்கும் போது அவர்கள் திருமண திருப்பலி கொண்டாட்டத்தில் இடம்பெறும் அனைத்து அடையாளங்களின் பொருளையும் உணர்ந்து போற்றுவதற்கு ஊக்குவிக்கப்பட வேண்டும். நேர்காணல் மனித உரிமை போராளி அருள்பணி ஸ்டான் சுவாமி, பகுதி 2. அன்பு இதயங்களே, இம்மாதம் 5ஆம் தேதி இறைப்பதம் சேர்ந்த மனித உரிமை போராளியான இயேசு சபை அருள்பணி ஸ்டான் சுவாமி அவர்கள் 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் இந்திய தேசிய புலனாய்வு முகமையால் அநீதியாக குற்றம் சாட்டப்பட்டு மும்பை டலோஜா சிறையில் மனித பண்பற்ற முறையில் நடத்தப்பட்டார் என்பது உலகறிந்த உண்மை. அவரது இறப்பு இந்தியர்களின் மனசாட்சியை உலுக்கியுள்ளது. இவ்வேளையில் ஸ்டான் சுவாமி அவர்களோடு ஏறத்தாழ 32 ஆண்டுகள் இணைந்து பணியாற்றிய இயேசு சபை அருள்பணி முனைவர் சேவியர் ஜெயராஜ் அவர்கள் ஸ்டான் அவர்கள் பற்றிய தன் பல்வேறு எண்ணங்களை கடந்த வாரம் நம் நேர்காணல் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டார். அப்பகிர்வில் அவர் ஸ்டான் அவர்களை மக்கள் வேதசாட்சியாக புரிந்து கொண்டுள்ளனர் என்று கூறினார். அதைத் தொடர்ந்து ஸ்டான் அவர்களது இறப்பு எண்ணற்ற சமூக போராளிகளை, குறிப்பாக இளையோர் போராளிகளை உருவாக்கியுள்ளது என நாம் சொல்லலாம் அல்லவா என்று அருள்பணி முனைவர் ஜெயராஜ் அவர்களிடம் கேட்டோம்.
நிச்சயமா சொல்லலாம். இவர் இன்னொரு முக்கியமான ஒரு ஒப்பிடணும்னாக்க ஆர்ச்பிஷப் ஹெல்டர் காமரா. அவர் வந்து எழுதியிருக்கிறதுல எப்படி எழுதியிருக்காருனாக்க, நம்ம மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம்னாக்க நம்ம எல்லாம் புனிதர்கள்னு சொல்லுவாங்க, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்தா. ஆனா அதே இது ஏன் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு கேட்டோம்னாக்க நம்ம வந்து ஒரு கம்யூனிஸ்ட் அல்லது நக்சலைட்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே தான் அவர் கேட்டது, அவர் செஞ்சது. மற்றவங்கள்ட்ட வந்து எதுவும் கொடுக்கணுங்கிறது ஒன்று என்ன இல்லை, ஏன் கவர்மெண்ட் இதை பண்ணலை, கான்ஸ்டிடியூஷன்ல இந்த மாதிரி எழுதியிருக்கு, ஏன் இதை செய்யலை அப்படின்னு எதிர் கேட்கிறப்ப இவரை வந்து ஒரு எதிரியாக பார்க்கிறது, இவர் நாட்டுக்கு எதிரியாகவும் பார்க்கிறது. ஏன்னா அவர் கேட்கறது கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது. இதனாலதான் இவரை ஜெயில போட்டோம்னாக்க நம்ம வேலையை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஆனா மக்கள் மத்தியில ஒரு வகையான எண்ணம், எப்ப போராடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிச்சயமாக உருவாக்கிறது. அதே மாதிரி இயேசுனுடைய திருச்சிலுவையை அவர் எப்படி எதிர்கொண்டாரோ அதே மாதிரி ஒரு படிப்பட்ட சிறை தண்டனை வந்தாலும் அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவர் சொன்னது, ஐ ஆம் ரெடி, நான் போறதுக்கு ரெடி. இதே மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க, நானும் போறதுக்கு ரெடி. அந்த வகை ஒரு மனப்பாங்கு, மக்களுக்காக போராடினாக்க இது அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியும், ஏற்கனவே தெரியும். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் மேல கேஸ் போட்டு ஆரம்பிச்சதுலேருந்து அவருக்கு தெரியும் ஒரு நாள் வருவாங்க அப்படிங்கிறது. தெரிந்திருந்தும் ஒரு நாளும் அவர் வந்து ஐயோ நம்ம அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அதனால நம்ம வேண்டாம் அப்படின்னு ஒரு நாளும் பேசினது கிடையாது. இதுதான் உண்மை, உண்மையை தான் பேசணும். கடைசியில் அந்த கேஸ் சமயத்தில் அவர் பேசினப்ப கூட இந்த சிறையில் நான் இறக்குறதுக்கு தயார், என்ன நீங்க பண்றது எல்லாம் தவறு அப்படின்னு ஜட்ஜுக்கு முன்னாடி சொன்னது. நான் எனக்கு விருப்பம் என்ன, நான் என்னுடைய இடத்துக்கு போகும், நான் எந்த தவறும் செய்ய கிடையாது. அந்த உண்மையை நல்லா புரிந்து கொண்டவர். அதனால நீ என்னை கொல்லலாம், ஆனா நிச்சயமா எத்தனையோ ஸ்டாண்ட் அவர் வழியாக உருவாகுவாங்கிறது அவருக்கு நல்ல நம்பிக்கை இருந்து. நான் பேசினப்ப கூட போன்ல பேசினப்ப கூட அடுத்தவங்க எப்படி நல்லா இருக்கணும் அப்படிங்கறதான் நினைச்சாரே ஒழிய தன்னுடைய வாழ்க்கையை நான் ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கேன் அப்படிங்கறத பத்தி பேசவே கிடையாது. அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இயேசு சிலுவையில இறந்தது வந்து மக்களுக்கு உயிர்ப்பு கொடுக்கறதுக்கு, வாழ்வு கொடுக்க, இறப்பினால வாழ்வு கிடைக்கிறது. ஸ்டானுடைய இறப்பினால மக்களுக்கு எத்தனையோ பேருக்கு வாழ்வு, உரிமை, நம்பிக்கை இதை வந்து ஊட்டியிருக்கு, அதிகமாக்கியிருக்கு. ஆனா பயத்தையும் உருவாக்கி இருக்கு அரசாங்கத்துக்கு.
அரசு தரப்பில் இனிமேல் என்ன நடக்கும் என எதிர்பார்க்கிறீர்கள்?
இதே மாதிரி அரசு தரப்பிலிருந்து கட்டாயமா இது வந்து எவ்வளவு சீக்கிரமா மற்றவங்களையும் விடுவிப்பாங்கிறது ஒரு நம்பிக்கை கிடையாது. ஆனா நீதிமன்றத்துல வந்து ஒரு வகையான நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கு இப்போதைக்கு. ஏன்னா நீதிமன்றத்துல வந்து இப்போதைக்கு உள்ள சுப்ரீம் கோர்ட்ல ஓரளவுக்கு ஒரு சில ஜட்ஜ்மெண்ட் ரீசெண்டா வந்த ஆணைகள் வந்து உண்மையிலே ஒரு நம்பிக்கை தரக்கூடியதா இருக்கு.
எடுத்துக்காட்டுக்கு என்ன,
அந்த மூணு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள மூணு பேர் வந்து விடுவிச்சது. இப்ப அஸ்ஸாம்ல அகில் கோகோய் அவர் வந்து ஜெயில யூஏபி மூலமா அரெஸ்ட் பண்ணி அவரை ஜெயில வச்சிருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு மேல. ஆனா அவர் மேல எந்த குற்றமும் இல்லைங்கிறது ப்ரூவ் ஆயிருச்சு. 2.6 என்னமோ தான் இதுவரைக்கும் அரெஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து நிறுவனமாயிருக்கு. மற்ற 98% மக்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயில ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், மூணு வருஷம் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் உண்மையிலே இந்த மாதிரி கடைசியில கிடையாது. நீதிமன்றம் வந்து இன்னும் உண்மையிலே மனம் மாறணும்,
நீதித்துறை
மனம் மாறணும், கட்டாயமா
மனமாற்றம்
இருக்கணும். அதே மாதிரி இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் கான்ஸ்டிடியூஷனலி கரெக்டானது கிடையாது. ஏன்னா அரெஸ்ட் பண்ணப்ப சாதாரண நியதி என்னன்னாக்க ப்ரூஃப் பண்ற வரைக்கும் நம்ம வந்து நிரபராதி, ப்ரூஃப் பண்ண பிறகு தான் நம்ம குற்றவாளின்னு சொல்ல முடியும். ஆனா இங்க வந்து என்னன்னாக்க நீ அரெஸ்ட் பண்ண உடனேயே நீ குற்றவாளி, நம்ம தான் ப்ரூஃப் பண்ணணும் இது கோர்ட்டுக்கு நம்ம நிரபராதி அப்படின்னு. இது வந்து ஹியூமன் ரைட்ஸ் பிரகாரம், மனித உரிமை சட்டங்கள் யூனிவர்சல் பிரகாரம் கிடையாது. இது தவறானது போக்கு, ஜஸ்ட் ஆப்போசிட். இந்த சட்டமே அநீதியானது, இதை வந்து எடுக்கணும். இதுதான் முக்கிய அடுத்த போராட்டமாக இருக்கணும் நம்ம மக்களுக்கு. இந்த சட்டத்தினால எத்தனையோ மக்கள், சாதாரண மக்களை வந்து சிறைச்சாலையில் அடைச்சு வச்சிருக்காங்க. இப்போதைக்கு அந்த 15 பேர் இருக்காங்கன்னாக்க ஒருத்தர் தான் பெயில் வாங்கி அதுவும் மெடிக்கல் பெயில்னால, அவருடைய வயசுனால. மற்றவங்க 14 பேர் இன்னும் ஜெயில இருக்காங்க, 3 வருஷமா இருக்காங்க ஒரு சில பேர். அவங்க குடும்பங்கள் இந்த 15 பேரை தான் நம்ம நினைக்கிறோம், ஆனா எத்தனையோ ஆதிவாசி மக்கள், 4000 மக்கள் இதனால ஆதிவாசி இளைஞர்கள். ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய நிலத்தை பறிபோக்குறதுக்கு பறிக்கிற வர்றப்ப அவங்க எதிர்த்து போராடினதுனால அவங்க எல்லாத்தையும் நக்சலைட், மாவோயிஸ்ட், கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்காங்க, ஆன்டி நேஷனல் அப்படிங்கறது சொல்லி கவர்மெண்ட் டிசைட் பண்ணுது யாரு அநீதி செய்தவங்க. பிரக்யா டாக்கூர் அல்லது இந்த டெல்லி ரயட்ஸ் சமயத்துல பேர் என்ன, ராகேஷா, துப்பாக்கி சூடு கொள்ள சொல்லி சொல்லிட்டு இருந்தவர், அவங்க எல்லாம் இப்ப அரசாங்கத்தில் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க அரசாங்கத்தினுடைய நிதியமைச்சருடைய உதவி நிதி அமைச்சராக இருக்கக்கூடியவங்க அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னாக்க சாதாரண போராடுறவங்கலாம் அநீதி செய்யறவங்களா தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். இதுதான் உண்மை.
அருள்பணி ஸ்டான் சுவாமி அவர்களது இந்த இறப்பு இந்திய மனசாட்சியையே ஒரு தட்டி
உலுக்கி இருக்கு, கட்டாயமா தட்டி எழுப்பி இருக்கு, தட்டி எழுப்பணும். இது மக்களும் மட்டும் இல்ல,
நீதித்துறையையும்
அரசாங்கத்துல வேலை செய்யறவங்களையும் ஒவ்வொருவரையும், போலீஸ், இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தன்னுடைய மனச்சாட்சியை உண்மையிலே அவங்க நினைச்சு பார்க்கணும். நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து உண்மையதான் உண்மைதான் வேணும். உண்மையை புரிந்து கொண்டாங்கன்னாக்க, நீதிக்காக நீதியை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்க உண்மையிலே இது நல்லா இருக்கும். யாரையும் எதிர்த்து போராடுறதுக்காக நம்ம இல்ல, நாடு நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும்ங்கறதுதான் நம்மளுடைய எண்ணங்கள்.
இந்த கட்டத்துல தந்தை சுவாமி அவர்களை கைது செய்ததுக்கு நோக்கம் என்ன? இவ்வளவு காலம் அவர் 50 ஆண்டுகளுக்கு மேல இந்த பணியில இருக்காரு, ஆனா 2020 அக்டோபர்ல அவரை கைது செய்யணுங்கிறதுக்கு இந்த வயசுல 83 அவரை கைது செய்தாங்க. அதுக்குரிய உள்நோக்கம் எதுவும் இருக்கா?
உள்நோக்கம் வந்து இவர் வந்து மக்களை ஒன்று இணைக்கிறாரு, ஏழை மக்களுடைய உரிமைக்காக பேசுறாரு. அதனால உரிமைகளை பேசுறப்பனாக்க அவர்களுடைய சொந்த பிளான் என்னன்னாக்க நடத்த எடுக்கணும், தொழிலாளி பேர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பாக்குறப்ப அவர் எதிரா இருக்காரு. ஏன்னா மக்களுடைய உரிமையை பேசுறப்ப அவங்களுக்கு அதில் எதிரா இருக்காரு. அதை வந்து எப்படி நிறுத்துறதுன்னு அவர்களால முடியும்னா, இவர் பேசுறது எல்லாமே
உண்மையை தவிர
பேசுறது இல்ல. நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்னது, அரசியல் அமைப்பு வழியா உள்ள நீதியான பேசக்கூடிய அது மூலமா தான் நடத்துறாரு. ஒரு நாளும் அவர் வந்து வயலன்ஸ் அல்லது வன்முறையை தூண்டினது கிடையாது. எப்பவுமே அமைதியா அவருடைய பேசுறப்ப கேட்டிருந்தீங்கன்னாக்க தெரிஞ்சு, எப்பவுமே ரொம்ப சாஃப்டா பேசக்கூடியவர். ஆனா ரொம்ப கிளியரா இருப்பார், அவருடைய சிந்தனைகள் எல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கும். என்னுடைய ரிசர்ச் பண்றப்ப கூட நான் இந்த மாதிரி நிலக்கரி எடுக்கிற ஒரு மைன்ஸ், அந்த சுரங்கத்தை அங்கே உள்ள சுரங்கத்தை இருக்கிறவங்களுக்கு வந்து அவருடைய உரிமை, மனித உரிமைகள் வந்து பறிக்கப்பட்டது, அந்த மக்களுடைய நிலங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதை பத்தி படிச்சுட்டு இருக்கப்ப அவர்கிட்ட பேசணும். அவருடைய அந்த சிந்தனைகள் உண்மையிலே எப்பவுமே யாரு செஞ்சிருக்கா அப்படின்னு ஒரு இதை மட்டும் பார்க்க மாட்டா. அதுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் கொடுக்குதுனாக்க அதுக்கு பின்னால யார் இருக்கா, எதனால இது சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு அந்த ஆலோசனை செஞ்சுதான் அவர் மக்களோட பரிந்து கொள்வார். அதனால அவருடைய எப்பவுமே அவர் செய்த எல்லா செயல்களுமே மக்கள் அவர்களுடைய உரிமை, அவர்கள் நல்லா இருக்கணும், தன்னையே பத்தி நினைச்சுக்கிற மாட்டார். அந்த தான் தெரியவர்.
தந்தை ஸ்டான் சுவாமி அவர்களது இறப்பு நமக்கு வருத்தத்தை கவலையை கொடுத்தாலும் புதியதொரு சிந்தனையை, ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று நாம் நிச்சயமாக சொல்லலாம். இன்னும் பல சுவாமிகள், ஸ்டான் சுவாமிகள் உருவாகுவார்கள், ஏற்கனவே உருவாகி விட்டார்கள் என்றே நம்ம சொல்லலாம். ஸ்டான் சுவாமி அவர்கள் பற்றிய இந்த பகிர்வுக்கு வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றோம். தந்தை ஸ்டான் சுவாமி அவர்களது ஆன்மா இறைவனில் நிறைய அமைதியடைய நாம் அனைவருமே ஜெபிப்போம்.
கட்டாயமா கடவுளோடு இருக்கிறாருங்கிறது நம்பிக்கை எனக்கு. என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு அவர் வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு மாடலாக அந்த மாதிரி இருந்தவர். அதனால எனக்கு வந்து அவர் இறப்பு ஒரு பாதிப்பு, ஆனா அவருடைய வாழ்வு வந்து ஒரு எடுத்துக்காட்டு. அவர் இறப்புனால ஒரு புத்துணர்ச்சி, அவர் மாதிரி நம்மளும் இருக்கணும், அதுல ஒரு படங்கு கூட இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்காட்ட வச்சு வருங்காலத்துல வாழணும், மற்றவர்களும் வாழணும், அதை எடுத்துக்காட்ட இருக்கணுங்கிறதா அவர் மூலமாக கடவுளிட வேண்டிக்கிறது. மரணத்தினால வாழ்வு விதைக்கப்படுகிறது. நன்றி.
நன்றி, வணக்கம்.
பகல் போலாக்குவி, என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி, உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே.
மனித உரிமை போராளி அருள்பணி ஸ்டான் சுவாமி பகுதி 2. வத்திக்கான் வானொலியில் இந்நேர்காணல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் கொல்கத்தா இயேசு சபை மாநிலத்தின் அருள்பணி முனைவர் சேவியர் ஜெயராஜ் அவர்கள். செய்திகள்.
2019 ஏப்ரல் 21 உயிர்ப்பு பெருவிழாவன்று இலங்கையின் பல்வேறு ஆலயங்களில் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் குறித்த நேர்மையான தெளிவான விவரங்களை மக்களுக்கு இன்னும் ஒரு மாதத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கொழும்பு பேராயர் கர்தினால் மால்கம் ரஞ்சித் அவர்கள் அரசுத் தலைவர் கோத்தபாயே ராஜபக்ஷ அவர்களுக்கு அனுப்பியுள்ள மடலில் கூறியுள்ளார். அரசுத் தலைவருக்கு அனுப்பியுள்ள மடலை ஜூலை 13 இச்செவ்வாயன்று செய்தியாளர்கள் கூட்டத்தில் வெளியிட்ட கர்தினால் ரஞ்சித் அவர்கள், உண்மையையும் நீதியையும் நிலைநாட்ட அரசு தவறினால் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் வேறு வழிகளில் போராட வேண்டியிருக்கும் என்று வெளிப்படையாக கூறினார். 269 பேரின் மரணத்திற்கும் 500 மேற்பட்டோர் காயமடைவதற்கும் காரணமான இந்த தாக்குதல்களை குறித்து தங்களுக்கு தெரிந்த தகவல்களை அரசுக்கு சமர்ப்பித்துள்ளதாக கூறிய கர்தினால் ரஞ்சித் அவர்கள், நாட்டின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்த இந்த தாக்குதல்களை குறித்து அரசுக்கு தெரிந்த விவரங்களை வழங்க தொடர்ந்து தயக்கம் காட்டுவது பல்வேறு ஐயங்களை எழுப்புகிறது என்று கூறினார்.
கருக்கலைப்பை மனிதர்களுக்கு வழங்கப்படும் நலம் சார்ந்த பணியாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அமெரிக்க ஐக்கிய நாட்டு ஆயர்கள் கூறியுள்ளனர். கருக்கலைப்பை நலவாழ்வின் அடிப்படை பணிகளில் ஒன்றாக மாற்றி அதற்கு அரசின் நிதியுதவி கிடைப்பதற்கு வழி செய்யும் வண்ணம் அமெரிக்க அரசின் காங்கிரஸ் சபை வரவு செலவு திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டம் இவ்வாரத்தில் அரசியல் பிரதிநிதிகளின் வாதத்திற்கு முன்வைக்கப்படுவதை உணர்ந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டு ஆயர் பேரவை இத்திட்டத்தை அரசு நிராகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்துள்ளது. அமெரிக்க மக்களின் உழைப்பின் பயனாக செலுத்தப்படும் வரிகளை கொண்டு உருவாக்கப்படும் அரசின் நிதி மனித குலத்திலேயே மிகவும் சக்தியற்ற நிலையில் கருவில் வளரும் குழந்தைகளை கொல்வதற்கு பயன்படுத்தப்படுவது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத திட்டம் என்று ஆயர்கள் தங்கள் கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர். அமெரிக்க ஐக்கிய நாட்டு ஆயர்கள் உருவாக்கியுள்ள இந்த விண்ணப்பத்தில் மனசாட்சி உள்ள அனைத்து கத்தோலிக்கரும் கையொப்பமிடுமாறும் கருவுற்ற குழந்தைகளை காக்கும் எண்ணத்தை தங்கள் நண்பர்களிடையே பரப்புமாறும் அமெரிக்க ஆயர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
பாகிஸ்தானில் தேவநிந்தனை சட்டத்தின் கீழ் மரண தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட ஆசியா பீபி என்ற கிறிஸ்துவ பெண்மணி தற்போது உலகெங்கும் துன்புறுத்தப்படும் கிறிஸ்துவர்களின் குரலாக பணியாற்ற விழைவதாக பன்னாட்டு கருத்தரங்கு ஒன்றில் கூறியுள்ளார். கனடா நாட்டில் தற்போது வாழ்ந்து வரும் ஆசியா பீபி அவர்கள் ஜூலை 13 செவ்வாய் முதல் 15 வியாழன் முடிய அமெரிக்க ஐக்கிய நாட்டின் வாஷிங்டன் நகரில் நடைபெற்ற முதல் மத சுதந்திர பன்னாட்டு உச்சி மாநாட்டில் காணொலி வழியை கலந்து கொண்டு பேசிய வேளையில் இவ்வாறு கூறினார். தன் வாழ்வு அனுபவங்களை விவரித்த ஆசியா பீபி அவர்கள் தனக்கு விடுதலை வழங்கிய இறைவனுக்கும் தனக்காக போராடிய மற்றும் ஜெபித்தவர்களுக்காக நன்றி கூறிய பின் தனக்கு இறைவன் வழங்கிய இந்த புது வாழ்வை கொண்டு சிறைகளிலும் வேறு பல துன்பங்களிலும் வாடும் கிறிஸ்தவர்களின் குரலாக தான் இருக்க விழைவதாக இந்த காணொலி பகிர்வில் கூறியுள்ளார். இதற்கிடையே இந்த மத சுதந்திர பன்னாட்டு உச்சி மாநாட்டில் ஜூலை 14 இப்புதனன்று பேசிய துர்சுனாய் ஜியா உதுன் என்ற 42 வயது பெண்மணி தான் சீனாவின் ஜின்ஜியாங் தடுப்பு காவல் முகாமில் உடல் அளவிலும் பாலியல் அளவிலும் அடைந்த துன்பங்களை பகிர்ந்து கொண்டார்.
2021 முதல் 6 மாதங்களில் மட்டும் இந்தியாவின் 17 மாநிலங்களில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான 154 வன்முறை நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிறிஸ்துவ சிறுபான்மையினரின் உரிமைகளுக்காக உழைக்கும் UCF என்ற அமைப்பு வெளியிட்ட அறிக்கையின்படி இந்தியாவில் சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களிலேயே அதிக அளவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறை நிகழ்வுகள் இடம்பெற்றதாக தெரிவிக்கின்றது. கிறிஸ்தவர்கள் மதமாற்றத்தில் ஈடுபடுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு பல வேளைகளில் முன்வைக்கப்பட்டுள்ள போதிலும் இக்குற்றச்சாட்டு இதுவரை எந்த நீதிமன்றத்திலும் நிரூபிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
இங்கிலாந்து நாடு வழங்கி வரும் வெளிநாட்டு உதவிகள் குறைக்கப்படக்கூடாது என்று பிறரன்பு அமைப்புகளும் மத நிறுவனங்களும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியுள்ள போதிலும் இங்கிலாந்து பாராளுமன்றம் எடுத்துள்ள முடிவு 1000 ஏழை மக்கள் உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கும் என்று கவலையை வெளியிட்டுள்ளது காஃபோர்ட் என்ற கத்தோலிக்க துயர்த்துடைப்பு நிறுவனம். இங்கிலாந்து நாட்டின் மொத்த ஆண்டு வருமானத்தில் 0.7% விழுக்காட்டை ஏழை நாடுகளின் வளர்ச்சி திட்டங்களுக்கு உதவியாக வழங்கி வந்ததை தற்போது 0.5% விழுக்காடாக குறைக்க முன்வைக்கப்பட்ட தீர்மானம் பாராளுமன்றத்தில் 298 வாக்குகள் எதிராகவும் 333 வாக்குகள் ஆதரவாகவும் நிறைவேற்றப்பட்டுள்ளது.
கோவிட் 19 பெருந்தொற்றின் பரவலை கட்டுப்படுத்தும் ஒரு முயற்சியாக கடந்த ஆண்டு முழுவதும் பல்வேறு வழிபாட்டு தலங்கள் மூடப்பட்டிருந்ததை அடுத்து பிரான்ஸ் நாட்டின் டேசே மையமும் மூடப்பட்டிருந்தது. தற்போது இந்த பெருந்தொற்றினை எதிர்கொள்ளும் பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து இந்த மையம் ஜூலை 15 இவ்வியாழன் முதல் கோவிட் பெருந்தொற்றின் கட்டுப்பாடுகளோடு நடைபெறவிருக்கும் பல்வேறு திட்டங்களை வெளியிட்டுள்ளது. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் நடைபெறும் கூட்டங்களும் ஒவ்வொரு மாலையும் நடைபெறும் வழிபாட்டு நிகழ்வும் இணையதளத்தின் வழியே வெளியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
இத்துடன் நண்பர்களே, வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. தங்கள் செவி மடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.